நமஸ்காரம். சமீபத்தில் ட்விட்டரில் ஒரு செய்தி பார்த்தேன். யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறார், ராமாயணத்தில் வட இந்தியாவில் இருக்கும் ஸ்லோகங்கள், அதோடு சில ஸ்லோகங்கள் எல்லாம் தென்னிந்தியாவில் இருக்கும் புத்தகத்தில் மாறி காணப்படுகின்றன. உத்தர பாரதத்து வால்மீகி ராமாயணத்திலே ஸ்லோகம் ஒரு மாதிரி இருக்க, தட்சிண பாரதத்து வால்மீகி ராமாயணத்தில் ஸ்லோகம் வேறு மாதிரி இருக்கிறது. ஆகவே அவ்வப்போது ராமாயணம் திருத்தப்பட்டும் இடைச்செருகல்களோடும் தான் உள்ளது என்று புதியதாக ஒன்றை எழுதியிருந்தார். ஆனால் அவர் ஏதோ கண்டுபிடித்து விட்டதாக நினைத்திருப்பது அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. அது ரொம்ப நாளாகவே இருப்பது தெரிந்தது, ஒரு குறையும் இல்லாதது. ராமாயணத்தில் இடைச்செருள்கள் எல்லாம் இவர்கள் நினைப்பது போல் இல்லை. எப்போதுமே பிரக்ஷிப்த ஸ்லோகங்கள் என்கிற பட்டியல் உண்டு, கம்பராமாயணத்திலும் உண்டு, வால்மீகி ராமாயணத்திலும் உண்டு, அதுவும் ஆதி காலத்திலிருந்தே உண்டு. என்னான்னு விளக்குகிறேன். வால்மீகி பாடிய காவியம் அந்த 24,000 ஸ்லோகங்கள் அந்த எண்ணிக்கை அப்படியே உள்ளது, ஒரு மாறுதலும் இல்லை. அதை மாற்ற நினைத்தாலும் முடியாது. வேத காலத்திலிருந்தே பாடபேதங்கள், அந்தந்த பிரதேசத்துக்கு தகுந்த பேதங்கள் உள்ளன. அப்படின்னால் வேதவியாசர் வேதங்களை பிரித்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ரிக்வேதத்தை பைலர் மூலமாக, சாமவேதத்தை ஜெய்மினி மூலமாக, அதர்வண வேதத்தை சுமந்து மூலமாக, அப்படி ஒவ்வொரு வேதத்தை கொடுத்தார். நான்கு வேதங்களை நாலு சிஷ்யர்கள் மூலமாக எல்லாருக்கும் உபதேசித்தார். அப்படி பல சிஷ்யர்களாகி அவர்கள் கிழக்கு பக்கம் வட இந்தியா, மேற்கிந்தியா, தெற்கிந்தியா என்றெல்லாம் சென்றனர். பாரதத்தின் பல திசைகளுக்கு சென்றனர். அப்போது வியாசர் அவரவருக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே அந்தந்த பிரதேசத்துக்கு தகுந்த சில மாறுதல்கள், மாறுதல்னு அடிக்கோடு போட்டுக்கொள்ளவும் என்னன்னு சொல்லுகிறேன். அந்த மாறுதல்களை கொண்டு சாக்கைகளை பிரித்தார். அப்படின்னா வேதத்துக்கு பல கிளைகள், சாகான கிளை. இப்ப இந்த கிளை இந்த நாட்டில் இருக்கட்டும், நாடு நான் சொல்றது பாரதத்துக்குள் வடக்கே கிழக்கே இருந்த சின்ன சின்ன நாடுகள், ஆங்காங்கு அதது இருக்கட்டும், எல்லாவிடத்திலும் வேதம் புழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பித்தார். அந்தந்த சாக்கைகள் அவரவர்கள் சொல்லுகிறோம். இப்ப ஃபசாம வேதத்துக்கே மூணு சாக்கைகள், எல்லா இடத்திலும் எல்லாரும் இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொன்றத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும். நம்ம ஸ்டேட் படியே பார்க்கலாம், மகாராஷ்டிராவில் இதுதான், குஜராத்தில் இது அப்படின்னு உண்டு. ஆனால் இப்ப கேள்வி, இதெல்லாம் பிரிச்சருகளா இடைச்செருகளா? நிச்சயம் இல்லை. இது இத்தனை அந்த காலத்திலேருந்தே உள்ளது தான். இதுல முக்கியமானது, இந்த மாறுதலால் ஏதாவது வேதத்துக்கு அர்த்தம் மாறிவிடுமா, பொருள் மாறிவிடுமா? இந்த மாறுதல் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன மாறுதல், கருத்தில் எந்த மாறுதலும் இல்லை. சொற்கள் அப்படி இப்படி மாறியிருக்கலாம், வரிசை மாறியிருக்கலாம். ராமாயணத்திலும் அதே போல்தான். உத்தர பாரதத்தில் இருக்கிற ஸ்லோகத்தில் சொன்னான் ராமன் என்றிருந்தால், தட்சிண பாரதத்தில் ராமன் சொன்னார்னு இருக்கும். இதை விட கொஞ்சமானா கடினமா இருக்கலாமே தவிர பொருள் மாறுகிறா போல ஒரு ஸ்லோகம் இருக்காது. இப்ப உனக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன், இது திருப்பாணாழ்வாருடைய அமலநாதிபிரான் பாசுரம். துண்டவன் பிறையின் துயர் தீர்த்தவன் ஒரு பாடம் உள்ளது, துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன் ஒரு பாடம் இருக்கிறது, ரெண்டு ரெண்டு கதை. அதனால ஒன்றும் குறையில்லை. இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். ராமானுஜன் உத்தந்தாதியிலேயே வாமனன் சீலனி ராமானுஷன் என்னொரு பாடம், வாமனன் சீரை ராமானுஷன் என்னொரு பாடம், ஒன்றும் தப்பில்லை. ரெண்டும் கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் சொல்லுகிறது. என் குலசேகரன் முகுந்த மாலை பாடினார். ஆலாபினம் பிரதிபதம் குருமா முகுந்த, ஆலாபனை செய்பவனாக அடியேனை ஆக்கு என்று ஒரு பிரார்த்தனை, இல்லைனால் ஆலாபனத்தை அடியேனுக்கு நல்கு என்று இன்னொரு பாடம். என்ன வித்தியாசம்? இதே போல சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கின்றன. அந்த வேறுபாடுகள் இடைச்செருகள்னு சொல்லி கட்டப்படவும் தேவையில்லை. இதனால எந்த பொருள் மாறுதலும் இல்லை, கருத்து வேறுபாடு இல்லை. அது யாரோ பின்னாடி செருகி இருக்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அப்படி பிரிச்செருகிறாக இடைச்செருகளாக இருந்தால் அப்படியே அந்த கருத்தை மாற்றி இருக்க வேண்டும், இல்லைன்னா இடைச்செருகள் பண்ணி லாபமே இல்லையே. அதனால வேதங்களில் சாக்கையே மாறுபடும், அந்தந்த பிரதேசத்துக்கு தகுந்த வருஷனே மாறும். ஆனா அந்த வருஷனும் அந்த காலத்திலேருந்து இருப்பது, அது வியாசர் காலத்திலேருந்து உள்ளது, அது வேதத்தை பொறுத்தவரை. மற்றதுல எல்லாம் வருஷன் மாறாது, சாக்கைகள் மாறாது, சில சில சொற்கள் ஒரு பாதி ஸ்லோகம் இப்படித்தான் மாறும். அப்படி மாறி இருக்கிறதுனாலே எந்த கருத்து மாறுதலும் வராது. அதனால ரெண்டா பாருங்க, வேதத்தில் இருக்கிற மாறுதல்கள் வேறு விதம், இதிகாசங்கள் புராணங்கள் ஆழ்வார் பாசுரங்கள் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய மாறுதல்கள் வேறு விதம். இந்த மாறுதல் எல்லாம் நமக்கு தெரிந்த 500, 800, 1000 வருஷத்தில் கூட ஆனதல்ல, அதத்தனையுமே 1000 வருஷங்களுக்கு முன்பாக. இப்ப வேதத்தை பொறுத்த வரைக்கும் வியாசர் காலத்தில் இருந்தே, புராணங்களை பொறுக்க வரைக்கும் இன்னைக்கு நேர்த்தி இல்லை. அது உத்தர பாரதத்து தட்சிண பாரதத்துன்னு உள்ளது, கருத்துல மாறுதல் இல்லை. இப்ப கம்பராமாயணம் எடுத்துட்டா கூட என்னென்ன ஸ்லோகங்கள்லாம் அதிகப்படி ஸ்லோகாசனங்கள் இந்தந்த படலத்தில் இதெல்லாம் அதிகப்படி அப்படின்னு சொல்லுகிறோம். அதனால ஒன்றும் இல்லை. ஆஹா, கம்பராமாயணத்தை உடனே இடைச்செருகி எல்லாவற்றையும் மாற்றி விட்டார்கள் அப்படின்னு யாரும் சொல்லுவதும் இல்லை. அப்படின்றது குறையும் இல்லை, குற்றமும் இல்லை. அந்தந்த ஒரிஜினல் பாசுரம் எதுவோ ஸ்லோகம் எதுவோ அது அப்படியே தான் இருக்கிறது. அதுக்கு ஏதானும் எதிராக ராவன் ராவணனை கொன்றான்னு இருக்கிறச்சே, இல்லை இல்லை ராவணன் ராமனை ஜெயித்தான்னு ஒன்று எழுதினா தப்பு. அது இருக்கக்கூடியதை அப்படி இப்படி கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி ஒரு மாத்தின வருஷன் வந்ததுனால ஒரு தப்பும் இல்லை. அதுவும் இதெல்லாம் புதுசுக்கு சொல்றேன், பழைய வேத காலங்கிறது அப்போதிலிருந்தே அது இருக்கிறது. மற்றவற்றை பொறுத்த வரைக்கும் குறை இல்லாமல் குற்றம் இல்லாமல் சில மாறுதல்கள் இருக்கலாம். அந்த மாறுதல்னால கருத்து மாறுதல் இல்லை. அது அந்தந்த பிரதேசத்துக்கு தகுந்தாப்பறி 1000 ஆண்டுகளாக வந்துள்ளது, அதுவும் புத்தகம் இல்லாமல் வந்திருக்கிறது. அதை இத்தனை தூரம் இப்போ 24,000 ஸ்லோகத்திலே ஒரு 24 ஸ்லோகத்தில் வேணா மாறுதல் இருக்கலாம், பாக்கி அத்தனை அப்படியே தான் இருக்கிறது. நம்ம அந்த 24லையும் கருத்து மாறுதல் இல்லாத இருக்கும்போது இடைச்செருகள்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் என்ன ஒண்ணும், இதை யாரோ அத்தனை எப்படியோ எழுதி ஆமாம் இடைச்செருகலாம் அப்படின்னு நம்ம திடுக்கிட்டு போய்விடக்கூடாது. அப்படியெல்லாம் ரொம்ப நாம் கஷ்டப்படுற அளவுக்கோ நம்ம எளிமைப்பட்டு போற அளவுக்கோ நம்ம ஆச்சாரியர்கள்லாம் எழுதவில்லை. அதெல்லாம் எங்கேயோ லாஃப்டி ஐடியல்ஸ், அவர்கள் எல்லாம் எவ்வளவோ உயர்த்தி எழுதி வச்சிருக்கார்கள். நாம் ஆறும் அருகிலே செல்வதற்கோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுவதற்கு கூட ஆருக்கும் தகுதி இல்லை.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.